Marathon.
Son estimulantes.
Ah,
அதாவது அதாவது தங்கம் தங்கத்துக்குரிய தங்கம் நகையாக உங்களிடத்தில் ஆபரணமாக இருந்தால் அது பாவனைக்குரியதாக இருந்தால் அதுக்குள்ள ஜக்காத் இல்லை. பாவிக்கிற தங்கத்துக்கெல்லாம் நகைக்கெல்லாம் ஜக்காத் இல்லை. சும்மா வீட்டில் பாவனைக்கு இல்லை சும்மா இருந்தால் அதுக்கு ஜக்காத் இருக்குது. ஒரு பொருளில் ஜக்காத் வாஜிபாகிறதுக்கு கட்டாயமாகிறதுக்கு சில நிபந்தனைகள் இருக்கின்றன. அதில் ஒன்று, அந்த பொருள் ஒரு வருடம் பூராக இருப்பில் இருந்திருக்கணும். இரண்டாவது, அந்த பொருளில் நிசாப் இருக்கணும். நிசாப் என்றால் ஒரு பொருளில் ஜக்காத் வாஜிபாகுவதற்குரிய குறைந்தபட்ச அளவு. ஒரு பொருளில் ஜக்காத் வாஜிபாகுவதற்குரிய குறைந்தபட்ச அளவு அந்த அளவு இருந்தால்தான் அதில் ஜக்காத் கட்டாயம் ஆகும். தங்கத்தை பொறுத்த மட்டும் அது 93 கிராம் இருக்கணும். அதுதான் அவருடைய நிசாப். 92 அல்லது 90 கிராம் இருந்ததுக்கு அதில் ஜக்காத் கொடுக்கணும் என்ற கட்டாயம் இல்லை. 93 கிராம் அல்லது அதுக்கு மேல் எவ்வளவு இருந்தாலும் முழு தங்கத்துக்குமே 2.5% ஜக்காத் பாக்குறது. ஒரு வருடத்தில் 130 கிராம் இருக்குது என்றால் 130 கிராமுடையும் பெறுமதி எவ்வளவு பார்க்கிறது. இன்றைக்கு ஒரு 60,000 ரூபா வருவது சொல்லுங்கிறேன், இல்லை 1 கிராமுடைய பெறுமதி கிட்டத்தட்ட ஒரு பவுன் பேச்சு போகுது. எவ்வளவு போகுது? 55. ஒரு பவுன்ல எத்தனை கிராம் இருக்குது? 8 பவுன் இருக்கு. இதுல ஒரு பவுன்ல 8 கிராம் இருக்குது. 8 பிரிச்சா உங்களுக்கு தெரியும் 1 கிராம். அதே போல இருக்கக்கூடிய 130 கிராமுடைய பெருமதியும் பார்த்து அதுல 2.5% ஜக்காத்தாக அந்த பெருமதியை கொடுப்பது தான். 93 கிராம்ல இருந்து ஆரம்பிக்கிறதுக்காக வேண்டி 93 கிராமுக்கு மேல இருந்து பார்க்கறது இல்ல, முன்னில இருந்தே பார்க்கணும். 93 கிராம் அதுக்கு மேல எல்லாத்துக்குமே. இன்னும் ஒரு விஷயம், ஜக்காத்துல தங்கத்துக்கு ஒரு வருட காலம் அது கையில இருந்திருக்கணும். நேற்று முந்தினத்து வாங்கினதுக்கெல்லாம் ஒரு வருடம் பூர்த்தி ஆகாததுக்கெல்லாம் இன்றைக்கு நீங்க ஜக்காத் கணக்கு பார்த்து கொடுக்க வேண்டிய தேவை உண்டு இல்லை. தெளிவா உங்களோட கேள்விக்கு பதில் வேற என்ன இருக்கு? கொஞ்சம் கஷ்டமா
பேசுறேன்.
ரைட், நல்ல கேள்வி. பணம் இருக்கிறேன். பணம் அதாவது எங்க காசு, இந்த காசுக்குரிய பெருமதி தங்கத்தினுடைய நிசாப் தான் அதுக்குரிய பெருமதியாக இருக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் பணம் இப்ப எங்க கையில் இருக்கிறது மாதிரி டோலர், அதே மாதிரி ரூபி, அதே இப்படி நாணயங்கள் இருக்க இல்லை. இந்த மாதிரியான அமைப்பில் பேங்க் நோட் இருக்க இல்லை. நபி அவர்களுடைய காலத்தில் இருந்தது தீனாரும் திருகமும். தீனார் என்பது தங்கம் நாணயம், திருகம் என்பது வெள்ளி நாணயம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவற்றுக்கு ஜக்காத் கொடுக்கும்படி பணித்தார்கள். கிட்டத்தட்ட உமையாக்களுடைய ஆட்சியின் பிற்பட்ட காலத்தில் தான் தங்கமும் வெள்ளியும் வேறாக இருக்க, அவற்றினுடைய பணி ஆபரணமாக இருக்க, பேங்க் நோட் வேறாக வந்தது, அதாவது காசு வேறாக வந்தது. அதுவரைக்கும் காசாக சேவை செய்து கொண்டிருந்தது அந்த தங்கமும் வெள்ளியும். இப்ப இமாம்கள் நபி அவர்களுடைய காலத்தில் இல்லாத காசு பணத்துக்கு பேங்க் நோட்டுக்கு எப்படி ஜக்காத் கொடுப்பது என்பது பற்றி ஆராய்ந்தார்கள். முடிவாக அவர்கள் சொன்னார்கள், நபி அவர்களுடைய காலத்தில் இருந்த தங்கம் வெள்ளிக்கு ஜக்காத் இருப்பது போல நபி அவர்களுடைய காலத்தில் இல்லாத இது தங்கம் வெள்ளி அது பணத்தினுடைய நாணய சேவையை செய்ததனால் இவற்றையும் நாணயமாக கருதுவதனால் இவற்றுக்கும் என்ன கொடுக்க வேண்டும்? ஜக்காத் கொடுக்க வேண்டும் என்று முடிவுக்கு வந்தார்கள். மறுபிரச்சனை ஏற்பட்டது, நமது கையில் இருக்கக்கூடிய உதாரணத்துக்கு 100 ரூபாய் இது தங்கத்தின் மாற்றிதா அல்லது வெள்ளியின் மாற்றிதா? நபி அவருடைய காலத்தில் தங்கம் அல்லது வெள்ளி, இப்ப எங்க கையில் இருக்கக்கூடியதை தங்கமாக பார்க்கிறதா, தங்கத்தை ரெப்ரசன்ட் பண்ணுதா அல்லது வெள்ளிய பிரதிநிதித்துவப்படுத்துதா என்று பார்த்தால் அது முடிவு செய்ய முடியாத ஒரு காரியம். அது தங்கமாகவும் இருக்கலாம், வெள்ளியாகவும் இருக்கலாம். நாணயம் என்பது எங்களுடைய கைகளில் இருப்பது எதனை பிரதிநிதித்துவப்படுத்துகின்றது என்று தீர்க்கமான ஒரு முடிவு கிடையாது. எனவே தான் பக்கைகள் முடிவு சொன்னார்கள் இஸ்லாமிய மார்க்க சட்டத்துறை அறிஞர்கள், உங்களுடைய கையில் உள்ள செல்வத்துக்குரிய நிசாப், கையில் உள்ள பணத்துக்குரிய நிசாப், கேஷுக்குரிய நிசாபை, அதை தங்கத்தினுடைய பெறுவதை நிசாபாக 93 கிராமுக்கும் பார்க்கலாம், அல்லது வெள்ளியினுடைய நிசாபாக 653 கிராமுக்கும் பார்க்கலாம் என்று முடிவு சொன்னார்கள். வெள்ளியினுடைய நிசாப் 653 கிராமுக்கு நிசாப் பார்த்தால் கிட்டத்தட்ட 1 லட்சம் ரூபாய் ஒரு வருடத்தில் இருந்தால் விசாரிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் 98,000 ரூபாய் 653 கிராம் வெள்ளிக்கு வரும். ஆனால் 93 கிராம் தங்கத்துக்கு நியாயமான பேரு என்ன செய்ய மாட்டாங்க, ஜகாத் கொடுத்து கொள்ள மாட்டாங்க. வெள்ளியினுடைய நிசாபை வைத்தால் நிறைய பேர் என்ன செய்வாங்க, ஜகாத் கொடுப்பாங்க. இது அவர்களுடைய விருப்பத்தை பொறுத்தது. மிகவும் ஏற்றமானதும் மிகவும் ஏழைகளுக்கும் சமூகத்துக்கு பயனுள்ளதாகவும் இருக்கும் எதற்கு ஜகாத் அனுப்பியிருப்பார்கள், தங்கத்துக்கா வெள்ளிக்கா, வெள்ளிக்கு. அதனையும் எங்களுடைய இமாம்கள் சொல்லி வைத்தார்கள், ஏழைகளுக்கு மிகவும் தோதுவாக இருக்கும், பயனுள்ளதாக இருக்கும். தங்கத்துக்கு பெருமதி பார்க்காமல் கேஷுக்கு பார்க்கும் போது வெள்ளிக்கே பாருங்கள் என்று சொல்லி வைத்தார்கள். ஆனால் எவராவது தங்கத்துக்கு பார்த்தால் அவரை நாங்கள் யாரும் குறை சொல்ல கூடாது, அது அவருடைய விருப்பத்தை பொறுத்தது, விருப்பத்துக்கு உட்பட்ட விஷயம். இது வேற என்ன இருக்கு, வருடப்பூர்த்தி என்பது இஸ்லாமிய ஆண்ட குறிக்கும், பணத்துக்கும் வருடம். வருடம் இல்லாதது 2-3 சாமான்கள் தான். ஒன்று விளைச்சல் உள்ளது, அறுவடை செய்தவுடன் அதற்கு என்ன செய்யணும், ஜகாத் கொடுக்கணும். அதனை அறுவடை செய்த தினம் அன்று அதனுடைய ஜகாத்தை கொடுத்து விடுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லி வைத்தான். எனவே அறுவடை செய்யும் போது நடைபெறக்கூடியது அதுக்கு வருடம் இல்லை. அதே போன்று புதையலுக்கு வருடம் இல்லை. புதையெல்லாம் பற்றி நாங்கள் பேச தேவை, தம்புல பக்கத்தில் புதையல் தோன்றாங்களா இல்லை இல்லை, புதையெல்லாம் அதுக்கெல்லாம் கிடைத்த உடனே செய்யணும், அது இல்லை. எங்களுக்கு புதையல் கனிப்பொருள் இதெல்லாம் எங்களுக்கு ஆராய்ச்சிக்கு உட்பட்ட ஒன்று அல்ல. வேற என்ன இருக்கு, அவருடைய காலத்தில் விதியாக்கிய நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜகாத் திரட்டினார். திரட்டப்பட்ட ஜகாத் உண்மையிலேயே எல்லா பொருள்களில் இருந்தும் நபி அவர்கள் ஆளுக்கு இருக்க இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆள் அனுப்பி திரட்டிய பொருட்கள் பகிரங்கமாக அடுத்தவருக்கு தெரிந்த கால்நடைகள், ஆடுகள், ஒட்டகங்கள், இரண்டாவதாக பழங்கள், திராட்சை பழம் இருந்தது, பேரிக்கம் பழம் இருந்தது, மூன்றாவதாக கனிப்பொருள், அது பலருக்கு தெரியும் மாதிரி இருக்கு. இதுக்கு சொல்ற அம்பால் பாகிரா, ஒருவர் அதை மறைத்து வைக்க இயலாது. என்னுடைய விவசாயம் எவ்வளவு என்பது அறுவடை செய்யும் போது பல பேர் பார்த்துக்கொண்டு இருப்பாங்க, ஆனால் என்னுடைய வியாபாரத்தில் என்ன இருக்கின்றது, எவ்வளவு இருக்கின்றது என்று எல்லாராலும் கண்டுபிடிக்க முடியாது. ஜகாத்தில் எதுவெல்லாம் அம்பால் பாகிரா, உரியவருக்கும் தெரியும் ஏனையோருக்கும் தெரியும் அதனுடைய அமைப்பு எவ்வளவு எப்படி இருக்கிறது. இந்த பொருட்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜகாத்தை திரட்டி இருக்கார். இதுக்குத்தான் ஆள் அனுப்புவது. இதனை திரட்டுவதிலும் பங்கீடு செய்வதிலும் ஈடுபட்டுள்ளவருக்குத்தான் ஆமிலிருந்து 8 பேரில் ஒரு சாரார், ஜகாத் திரட்டி விநியோகம் செய்யக்கூடிய ஒரு சாரார், அவங்களுக்கு ஜகாத்தில் கூலி பங்கு இருக்கின்றது என்று அல்லாஹ் குர்ஆனில் நியமித்தது. இது தவிர அம்பால் பாத்திரம் இருக்கிறேன், அதாவது என்னுடைய கையில் உள்ள கேஷ், என்னுடைய கையில் உள்ள வீட்டில் உள்ள தங்கம் நகை, அதே போல என்னுடைய வியாபாரம், இதுல உள்ளத ஒரு மனிதர் விரும்பினால் திரட்டு செய்யப்படக்கூடிய நிதியத்துக்கு கொடுக்கலாம், அல்லது அவர் விரும்பினால் அவரே என்ன செய்யலாம், தனிப்பட்ட முறையிலே செய்து கொள்ளலாம். வியாபாரத்தை பொறுத்த மட்டிலே இது அவருடைய விருப்பத்துக்குரியது. ஆனால் அதனை கூட்டாக செய்வதுதான் எல்லோருக்கும் பயனுள்ளதாக இருக்கும். அதனை கூட்டாக செய்வது. ஏனென்றால் கொஞ்சம் கொஞ்சம் ஜகாத் செய்யும் ஒவ்வொருத்தரையும். அதுல நாங்கள் என்ன செய்யணும், இருக்கக்கூடிய எட்டுல அஞ்சு கூட்டம் நிச்சயமாக இருப்பாங்க எங்கள் இடத்துல. ஃபகீர் மிஸ்கீன், ஃபகீர் என்றால் யாரும் தெரிஞ்சுக்கோங்க, ஆகவே வருமானம் இல்லாதவர் அல்லது வருமானம் இருக்குது அவருடைய தேவையில் 20-30% தான் அவரால் அதனை போதுமாக்கிக் கொள்ள முடியுமா இருக்கு, இவர் ஃபகீர். மிஸ்கீன் என்பவர் வருமானம் உள்ளவர் ஆனால் தேவையை பொறுத்த மட்டும் 70-80% அவருக்கு நிறைவேறுது, 20% அல்லது 30% அவருக்கு ஷார்ட் ஃபால் ஒன்று இருக்குது. இவர் மிஸ்கீன், கடன்காரர், தன்னுடைய ஆகமான தேவை ஒன்றுக்காக வேண்டி கடன் எடுத்தவர், பாவத்துக்காக வேண்டி கடன் எடுத்தவர் அல்ல, அல்லது சமூகத்தினுடைய ஒரு நலனுக்காக வேண்டி கடன் எடுத்திருந்தார். அவர் பணக்காரராக இருந்தாலும் அவருக்கு கொடுக்கணும், ஏனென்றால் அவர் சமூகத்தினுடைய தேவைக்காக வேண்டி கடன் எடுத்து இப்ப இருக்கிறார். அவரிடத்தில் வசதி இருந்தாலும் அவருக்கு கொடுக்கலாம். நாலாவதால் ஒரு நாங்கள் பாசிர சில மௌலா இஸ்லாம் என்று புதிதாக இஸ்லாத்துக்கு வந்தார். புதிதாக இஸ்லாத்துக்கு வந்தவர் வந்து 3 ஆண்டுகளோட வரையறுத்துக்கோங்க, இல்லை என்றால் அபுபக்கர் ரலியல்லாஹுவும் யாரு தான், அவங்களும் மௌலா இஸ்லாம் தான். அப்படி பார்த்தா 30-40 வருடமா எங்கிட்ட பேர் நிறைய பேர் இருக்கிறாங்க, நாங்களும் ஜகாத் கொடுக்கிறோம், அவங்களும் நான் இன்னும் என்ன புதிய முஸ்லீம் புதிய முஸ்லீம் எடுத்துக்கொண்டே இருக்கிறாங்க. 20-30 வருஷம் அவர் இஸ்லாத்துக்கு வந்து அவர் பக்கீர் மிஸ்கீனாண்டு பார்த்து கொடுக்கிறது வேற, அவர் மௌலா இஸ்லாம் பங்குன்னு சொல்லி கொடுக்காதீங்க. 2 அல்லது ஆகக்கூடிய 3 ஆண்டுகள் அதனோட அவருடைய அந்த மௌலா இஸ்லாம் என்றதை முடிச்சுக்கணும். 5வதால் பயணி. பயணி என்று சொன்னால் யாரை நீங்க தெரிஞ்சு கொள்ளணும் என்றால் ஆகுமான பயணம் ஒன்று மேற்கொள்றார். எங்கட வாலிபர்கள் இருக்கிறாங்க, வெளிநாட்டுக்கு ஒரு நல்ல தொழில் வாய்ப்புக்கு போகணும், பயணத்துக்குரிய செலவினங்களுக்கு அவங்களுக்கு பற்றாக்குறை, இந்த மாதிரியான ஆட்களை தெரிவு செய்யுங்க, அவங்களுடைய தொழில் ஆகுமானதான்னு பாருங்க. இந்த மாதிரியான பயணி, நாங்க பயணி என்றவனையும் மட்டக்களப்படைந்து இங்கு வாரார், புத்தரத்திலிருந்து வந்திருந்து வாரார், முசாஃபிர் என்று பேர் வைத்துக் கொண்டிருக்கிறோம், அவர் பயணி என்று நாங்கள் நினைச்சு கொள்ளக்கூடாது. மிகவும் வரையறுங்க, அடையாளப்படுத்துங்க யார் உண்மையான பயணி, யார் உண்மையான பயணி. இந்த மாதிரியான 5 சாராருக்கு ஒருவருடைய ஜகாத் பிரித்து கொடுக்கப்படணும். பிரித்து கொடுக்கும் போது அவருடைய ஜகாத்தே 50,000 ரூபாய் மொத்தம் என்று வைங்க, இதை 5 ஆக பிரிக்கும் போது 10,000 ரூபாய் வரும். ஒவ்வொரு கூட்டத்திலும் தக்கீர்ல குறைந்தது 3 பேருக்கு கொடுத்தாகணும், மிஸ்கீன்ல குறைஞ்சது 3 பேருக்கு கொடுத்தாகணும். இப்படி பிரிக்கும் போது ஒருவருடைய ஜகாத்தினால் எத்தனை பேருக்கு என்ன நன்மை கிடைக்க போகுது, ஒருவருக்கு 2,000 ரூபாய், ஒருவருக்கு 5,000 ரூபாய். இதை விடுத்து எல்லோருமாக சேர்ந்து ஜக்காத்தை நாங்கள் திரட்டி ஒரு பொது இதுக்கு கொண்டு வந்து நாம் எல்லோருமாக சேர்ந்து எங்களுடைய லிஸ்ட் எல்லாம் போட்டு அந்தந்த ஆட்களுக்கு திட்டமிட்டு கொடுக்கும் போது அதன் மூலமாக என்ன கிடைக்கிது, நிறைய பேருக்கு நல்ல முறையில் அனுபவிக்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்குது. அதனால்தான் கூட்டாக கொடுப்பதனுடைய நன்மைகளை கருத்தில் கொண்டு இதை செய்யுங்க என்று ஊக்குவிக்கப்படுகிறது. அதாவது நீங்க கேட்பது யாசகத்தோட சம்பந்தப்பட்ட ஒரு கேள்வி. இஸ்லாம் யாசகத்தை பொதுவாக தடை செஞ்சிருக்கிறது. 3 பேருக்கு இஸ்லாம் யாசிப்பதற்கு அனுமதி கொடுத்திருக்கு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு மனிதர் வந்தாரே, அன்சாரி மனிதர் வந்து ஏதும் கொடுங்க என்று கேட்டார். ரலியல்லாஹு அன் நபி அவர்கள் கேட்டாங்களா, அமாஃபி பைத்திக்க ஷை, இவ்வளவு வீட்டில் ஒன்றுமே இல்லையா சொன்னாங்க. அந்த மனிதர் சொன்னாங்க, ரலியல்லாஹுவன், நாங்கள் போத்தி விரித்துக் கொள்ளக்கூடிய ஒரு ஆடையும் அருந்தக்கூடிய ஒரு பாத்திரமும் இருக்கு என்று சொன்னாங்க. நபி அவங்க கொண்டு வரும் போல இந்த சம்பவம் தெரிந்தான் எங்களுக்கு, அது ரெண்டையும் கொண்டு வாங்க என்று சொன்னாங்க. அதை கேட்டாங்க சபையில் இந்த மடத்தில் ஒரு கிரகத்துக்கு வாங்குறது யார், ஒருவர் முன் வந்தார் ஒரு கிரகத்துக்கு வாங்குறேன், இதை விடவும் கூட கேட்கறது ஆரம்பிக்கிறாங்களா, 2 பேர் 2 கிரகத்துக்கு எடுக்கிறேன் ஒருத்தர் முன் வந்தார். இந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் கையால புடியெல்லாம் போட்டு கொடுத்து போடறிய ஈற்றில 15 நாட்களுக்கு பிறகு அந்த மனிதர் வந்த போது நபி அவங்க சொன்னாங்க, யாத்தகம் மறுமையில உங்களுடைய முகத்தில் ஒரு புள்ளியாக வருவதை விட இது விறகு சேகரித்து விட்டு வாழ்வது சிறந்தது என்று சொன்னாங்க. சொல்லி போட்டு சொன்னாங்க, இன்னல் மஸ்அலத்த நிச்சயமாக யாசகம் லா தஸ்லுஹ், சரி வராது, மூன்று தாராரை தவிர. ஒருவர் கடும் வறுமையில் இருக்கிறார், பக்குரும் முதுகே ஆளை முறிக்கக்கூடிய வறுமையில் இருக்கிறார், கடும் வறுமை. இந்த வார்த்தைக்குரிய அர்த்தத்தை அவரவர் தீர்ப்பு செஞ்சு கொள்ளணும். வீட்டில சாப்பிடுவதற்கும் இல்லாத நிலைதான் கடும் வறுமை. இவர் கேட்கலாம், இரண்டாம் அவர் நஷ்ட ஈட்டு தொகை, இரத்த நஷ்ட ஈட்டு தொகையை பொறுப்பேற்றவர். ஒருவர் ஒருவரை கொலை செய்து விட்டார், கொலை செய்யப்பட்டவருடைய சொந்தக்காரர்கள் அவரை கொலை செய்தவரை பலியெடுப்பதை விடுத்து அவருக்கு ஒரு குறிப்பிட்ட நஷ்ட ஈட்டை ஏற்றுக்கொள்வதற்கு முன் வந்தால் இந்த குறிப்பிட்ட நஷ்ட ஈடு பெருந்தொகை, பெருந்தொகையாக இருந்தால் 100 ஒட்டகைகள் அவர் கொடுக்க வேண்டும். ஒரு ஒட்டகை சுமார் 7-8 லட்சம். இன்று 100 ஒட்டகை என்றால் அவருடைய பெருமதி என்ன? அவ்வளவு பெருமதி உயிர், அதுதான் அது முக்கியம். இந்த நஷ்ட ஈட்டு தொகையை கொடுத்துக் கொள்ள முடியாமல் இருக்கக்கூடிய கொலையாளி அல்லது அவருடைய உறவினர்கள், அவர்கள் யாசகம் கேட்கலாம் போய். மூன்றாவதாக சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பலுவான கடன் உள்ளவர் இந்த மூன்று தாராரில் ஒருவராக இருந்தால் அவர் போய் கேட்பதில் தப்பு இல்லை. நீங்க சொன்னவரே நம்பி அவங்க சொன்னாங்க, அவர் யாரு? பலுவான கடன் உள்ளவர். அவர் போய் என்ன செய்யலாம்? கேட்கலாம். அது அவருக்கு அனுமதிக்கப்பட்ட யாசகம். கொடுக்க வேண்டிய வர வேண்டிய கடன், வியாபாரத்துக்கு ஜகாத் பார்க்கும் போது கையில் இருப்பில் உள்ள வியாபார சரக்குகள், இருப்பில் உள்ள பணம், அதற்காக வேண்டி தொடர்பான பணம் வங்கியில வேறங்கி இருந்தால் அது, நாலாவது வர வேண்டிய கடன்கள். கடன்களில் ஒரு வகை இருக்குது, வருவது உறுதியானது, அதனையும் சேர்க்க வேண்டும். வருவது உறுதியற்றதாக இருந்தால் அதனை கணக்கு பார்க்க வேண்டும், கொடுக்க தேவையில்லை. அது எப்போ வருமோ அதனுடைய வீதத்தை கொடுத்துடணும். உறுதியான கடன் உடனடியாக கொடுக்கப்படும். இந்த நாளும் சேர்க்கப்பட்டு மொத்தமாக பார்க்கப்பட்டு அதில் நிசாப் இருந்தால், அதற்குரிய நிசாபும் எதனுடைய நிசாப்? தங்கம் அல்லது வெள்ளையினுடைய நிசாப் தான், சரிதானே? அது அவருடைய விருப்பத்தை பொறுத்தது. அந்த நிசாப் இருந்தால் அவர் அதுக்கு மேல் அந்த நிசாப் அல்லது அந்த அளவு இருந்தால் 2.5% ஜகாத் கொடுப்பார். இதுதான் பொதுவானது. இதில் சில பேருக்கு கேள்வி இருக்குது, இந்த பணத்தில் ஒரு வகை பணம் இருக்குது, அது நான் கடனாக கொடுக்க வேண்டியது, அல்லது சாமான் இருக்குது நான் கடனாக கொடுக்க வேண்டியது, எனக்கு கடன் இருக்குது, இந்த கடன் இருக்கும் போது கடனை கழித்து விட்டு என்னுடைய ஜகாத்தை மிச்சப்பட்டதை கொடுக்கலாமா? 2.5% பார்த்தா ஜகாத் வியாபாரத்தில் கிட்டத்தட்ட 350,000 ரூபாய் வருவது, எனக்கு 2,00,000 ரூபாய் நான் கொடுக்க வேண்டிய கடன் இருக்குது, இதனை கழித்து 150,000 கொடுத்தால் போதுமா? உதாரணத்துக்கு கேட்பார்கள். விபரம் இதுதான். இது பொது விதி, கடன் ஜகாத்தை தடுக்க மாட்டாது, கொடுக்க வேண்டிய கடன் ஜகாத்தை தடுக்காது. இரண்டு வகையான கடமைகள் இங்கே வருகின்றன. ஒன்று, இவர் அல்லாஹ்வுக்கு செலுத்த வேண்டிய ஒரு கடன், அல்லாஹ்வுடைய கடன் நிறைவேற்றப்படுவதற்கு மிகவும் தகுதியானது என்றார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த இடத்தில் அல்லாஹ்வுடைய கடன் என்பது அது ஜகாத்தும் அதற்குள் அடங்கும். மனிதர்களுக்கு கொடுக்க வேண்டிய கடனும் அல்லாஹ்வுக்கு கொடுக்க வேண்டிய கடனும் வரும்போது அல்லாஹ்வுக்கு கொடுக்க வேண்டிய கடன் தான் முதன்மைப்படுத்தப்படும், மனிதர்களுக்கு கொடுக்க வேண்டிய கடன் அது முதன்மைப்படுத்தப்படுவதில்லை. ஒரு அடிப்படையான நுணுக்கம். இரண்டாவது, எம்முடைய வியாபாரிகளை பொறுத்த மட்டில் கடன் என்பது சர்வசாதாரணமான ஒன்றாகத்தான் இருக்கிறது. எவருமே முதல் மொத்தமாக கொடுத்து விட்டு சாமான் எடுப்பது கிடையாது. அவருடைய கடையில எப்பொழுதும் 1 மாதம் 2 மாதம் போஸ்டேட்டட் செக்குரிய எல்லாமே இருந்து கொண்டே இருக்கும். இது இவர்களுடைய சாதாரண நடவடிக்கை. இது இவருடைய பலுவான கடன் இல்ல, வியாபாரம் 4 ஆண்டு மார்க்கெட் பிராக்டிஸ் இருக்கான். யாரும் மொத்தமாக சல்லியை கொடுத்து விட்டு சாமான் வாங்குவது மிக மிக குறைவு. இவர்களை ஜகாத் கொடுக்காமல் இருக்கும் அளவுக்கு ஒரு கடனாளியாக இருந்தால் நான் நிச்சயமாக சொல்வேன் ஜகாத் பெற வேண்டியவர். ஏன் ஜகாத் பெற வேண்டிய தகுதி உள்ள ஒருவர் தான் யார்? எட்டு பேர். கடன்காரன் உண்மையிலே இவர் வறுமை நிலையில் உள்ள ஒரு கடன்காரராக இருந்தால் இவர் கடன் கொடுக்க வேண்டிய ஜகாத் கொடுக்க வேண்டிய நிலையில் இருக்க மாட்டார். எந்த நிலையில் இருந்திருப்பார்? ஜகாத் பெற வேண்டிய நிலையில் இருந்திருப்பார். எனவே இந்த கடன் என்பது சாதாரணமான வியாபாரத்தில் உள்ள ஒன்று. இதற்காக வேண்டி அதனை கழிப்பது நியாயம் அல்ல. இன்னும் ஒரு சாதாரண இந்த கடனை வைத்து கேள்வியும் இருக்குது. நாம் கடன் கொடுக்க வேண்டும், நாம் கடன் கொடுக்க வேண்டும், என்னுடைய கடனை கழிக்காமல் நான் வியாபாரத்தில் உள்ள சரக்குகளை எல்லாம் நான் என்ன பார்க்கிறேன், ஜகாத்துக்கு. நான் போன கிழமை ஜகாத்துக்கு போன கிழமை வாங்கின பொருளும் இதற்கு வருடம் பூர்த்தியானால் என்ன வாங்கிறது? ஜகாத் வாஜிபாகும். என்றால் வியாபாரத்துக்கு வருடம் பார்ப்பது வியாபாரம் ஆரம்பித்த திகதியில் இருந்துதான் பார்க்கப்படும். நேற்று வாங்கின பொருளாக இருந்தாலும் இன்றைக்கு அதுக்கு என்ன இருக்குது? ஜகாத் வருடம் பூர்த்தியானால் ஜகாத் வாஜிபாகும். சில பேருடைய நம்பிக்கையும் அல்லது எண்ணமும் என்னென்றால், இந்த பொருளை 2 லட்சம் ரூபாயுடைய சரக்குகள் என்னுடைய கையிலே இருக்கின்றன, அவற்றுக்கு நானும் ஜகாத் கொடுக்க வேண்டும், ஆனால் அந்த 2 லட்சம் ரூபாயும் யாருக்கு நான் கடனாக கொடுக்க வேண்டியிருக்குது? எவரிடத்தில் வாங்கினேனோ அந்த கடைக்காரர் தனக்கு வரவேண்டிய கணக்குக்கு என்ன செய்வார்? அதனை சேர்ப்பார். வரவேண்டிய கடனுக்கு அதனை சேர்ப்பார். அவரும் ஒரே பொருளுக்கு அவரும் ஜகாத் கொடுக்கிறார், நானும் ஜகாத் கொடுக்கிறேனே என்று கடனை வைத்து நிறைய கேள்விகள் விளங்குதான். என்ன கேள்வி கேட்கிறேன்? நான் போன வாரம் வாங்கினேன், இன்றைக்கு எனக்கு வியாபாரத்தில் ஜகாத் 2 லட்சம் ரூபாய் சாமான்கள் சென்ற வாரம் வாங்கியது, இன்று நான் கடன். இதனை கொழும்பில் ஒரு கடையில் வாங்கினேன், அவருக்கு நாளை ஜகாத் என்று வைத்துக் கொள்ளுங்கள். உதாரணத்திற்கு அவர் என்ன செய்கிறார்? அந்த 2 லட்சம் ரூபாயும் வரவேண்டிய கடனை சேர்த்து அதற்கும் ஜகாத் பார்க்கிறார். நானும் என்ன செய்கிறேன்? இந்த ஜகாத் பொருளை ஏற்று ஜகாத் கொடுக்கிறேன். இரண்டு பொருள்களுக்கு ஒரே பொருளுக்கு இருவர் ஜகாத் கொடுக்கிறார்கள் என்று கேள்வி இருக்கிறது. நிச்சயமாக அப்படி அல்ல. நான் கொடுப்பது என்னுடைய கையில் சொந்தமாக இருக்கக்கூடிய பொருளுக்கு, அவர் கொடுப்பது அவருக்கு வரவேண்டிய பணத்துக்கு. ஏனென்றால் எப்பொழுது அந்த பொருள் உங்களுடைய கைவசம் வந்துவிட்டதோ அந்த பொருளுக்கு சொந்தக்காரர் யார்? எவருடைய கையிலே பொருள் இருக்கிறதோ அவர் தான் சொந்தக்காரர். பொருளுக்கு சொந்தக்காரால் பொருளுக்கு ஜகாத் கொடுக்கிறார், பணத்துக்கு சொந்தக்காரால் பணத்துக்கு ஜகாத் கொடுக்கிறார். இன்னும் இதனை சரியாக விளங்குவதாயின், நீங்கள் கேஷ் கொடுத்து விட்டு 2 லட்சம் கொடுத்து விட்டு ரொக்கம் கொடுத்து விட்டு வாங்கியிருந்தால் இந்த பொருளுக்கு நீங்கள் ஜகாத் கொடுப்பீர்கள். அந்த சல்லிக்கு அவர் என்ன செய்வார்? ஜகாத் கொடுப்பாரா இல்லையா? ஏன் நீங்கள் ஜகாத்துக்குரிய அளவுக்கு அவருடைய கையில பணம் கொடுத்திருக்கிறீர்கள். எனவே ஒரு பொருளுக்கு இருவர் ஜகாத் கொடுக்கவில்லை, ஒருவர் தனக்கு வர வேண்டிய பணத்துக்கு ஜகாத் கொடுக்கிறார், மற்றவர் தன்னுடைய சொந்த பொருளுக்கு ஜகாத் கொடுக்கிறார். வியாபாரத்தில் நீங்கள் பெருமதி பார்க்கும் போது சிலருக்கு இன்னொரு கேள்வி இருக்குது, வாங்கின விலைக்கு வைத்து பார்ப்பதா, இன்றைக்கு நான் விற்கிற விலைக்கு வைத்து பார்ப்பதா பெருமதி பார்க்கணுமே, அல்லது மூன்றாவது ஒரு விலையும் இருக்குது, இன்றைக்கு நான் அதனை வாங்குவதாக இருந்தால் அந்த விலைக்கு வைத்து பார்ப்பதா? ஒரு பொருள் 1250 ரூபாய்க்கு நான் கொள்வனவு செய்கிறேன், ஃபர்ஸ்ட் அது நான் விற்கிறேன் 1450 ரூபாய், வாங்கி 3 மாதங்கள் கடையில் இருக்கின்றன, இந்த ஜகாத் வாஜிப் கணக்கு பார்க்கிறேன், வாங்கிய விலை 1250 ரூபாய், விற்கும் விலை 1450 ரூபாய், இன்று நான் அதனை மார்க்கெட்டில் வாங்குவதாக இருந்தால் 1300 ரூபாய் நான் பார்க்க வேண்டும். இந்த 1300 ரூபாய் வாங்கிய விலையையும் வைத்து பார்ப்பதில்லை, விற்கும் விலையை வைத்து பார்ப்பதும் இல்லை. இன்றைக்கு மார்க்கெட்டில் நான் அதனை எவ்வளவுக்கு வாங்கலாமோ எனக்கு மார்க்கெட் பிரைஸ் எது, அதுதான் என்னுடைய பெருமதிக்கு நான் எடுத்துக்கொள்ள வேண்டும். இதுதான் அதுக்குரிய பொருளை விலை பார்க்கும் போது பார்க்க வேண்டிய முறை. வியாபாரத்தில் உள்ள சில விஷயங்கள். இன்னும் சிலருக்கு சந்தேகம் இருக்குது, என்னுடைய ஜகா என்னுடைய வியாபாரம் அல்லது என்னுடைய விவசாயம் கலை விலையில இருக்குது, ஆனால் என்னுடைய சொந்த பந்தங்கள் எல்லாம் எங்க இருக்கிறாங்க? குர்ணக்கல்ல இருக்கிறாங்க. என்னுடைய ஜகாத்தை நான் என்னுடைய சொந்த பந்தங்களுக்கு தானே கொடுக்கணும், உற்றார் உறவினர்களுக்கு தானே கொடுக்கணும், அவங்களை கவனிக்கணுமே என்று என்ன செய்யறதுன்னு கேட்டால், தலைவரையில் சம்பாதித்து வந்த ஜக்காத்தை குர்மைகளில் கொண்டு போய் கொடுப்பது. இதையும் இஸ்லாம் வழிகாட்டி இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யமனுக்கு அனுப்பும் போது கொள்கையை பற்றி சொன்னாங்க. அவர்கள் தொழுது விட்டார்கள் என்றால் அவர்களுக்கு சொல்லுங்கள், முஆதே என்ன சொல்லுங்க, அவர்கள் தொழுகின்றார்கள் என்றால் அவர்களுக்கு ஒரு ஜக்காத் இருக்கின்றது. அந்த ஜக்காத் எப்படியானது என்றால் அவர்களின் செல்வந்தர்களில் இருந்து எடுக்கப்பட்டு அவர்களின் ஏழைகளுக்கு பகிர்ந்தளிக்கப்படக்கூடியது. விளங்குதான் அந்த வார்த்தை பிரயோகம். அவர்களின் செல்வந்தர்களில் இருந்து எடுக்கப்பட்டு அவர்களின் ஏழைகளுக்கு பகிர்ந்தளிக்கப்படக்கூடிய ஒரு ஜக்காத் அந்த யமன் வாசிகளுக்கு இருப்பதாக சொல்லுங்கள். அவர்களின் செல்வந்தர்களில் இருந்து எடுக்கப்பட்டு யமன் மக்கள் செல்வந்தர்களில் இருந்து எடுக்கப்பட்டு யமன் மக்களின் ஏழைகளுக்கே கொடுக்கப்பட வேண்டும். இதனால் தான் பக்கீகள் இஸ்லாமிய சட்டத்துறை வல்லுநர்கள் சொன்னார்கள், நக்லு ஜக்கா கூடாது, ஜக்காத் பொருளை நகர்த்துவது கூடாது என்றார். உங்களுடைய வியாபாரம் எந்த ஊரில் நடக்கிறதோ அந்த ஊரில் உள்ள ஜக்காத் பெற அருகதையானவர்கள் 5 சாராருக்கோ 6 சாராருக்கோ அங்கேதான் நீங்கள் பகிர்ந்தளிக்க வேண்டும். அங்கே ஜக்காத் பெறுவதற்கு எவரும் இல்லை அல்லது தடுத்து மிஞ்சி விட்டது என்றால் நீங்கள் அருகில் உள்ள ஜக்காத் பெற தகுதி உள்ளவர்களுடைய ஊர்களுக்கு நகர்த்தலாம் என்று பக்கீகள் சட்டம் எங்களுக்கு சொல்லியிருக்கிறார்கள். எனவே நியாயம் தானே, காலையில் இருந்து மாலை வரைக்கும் ஒருவன் நெற்றி விரும்ப நேர்த்த சிந்தி சம்பாதிச்சுட்டு எந்த குரோசரி கடைக்கு பலசரக்கு கடைக்கு வந்து இரவு 6 மணிக்கு ஒவ்வொரு நாளும் 200 ரூபாய்க்கு சாப்பாடு தேவையான சாமான்கள்லாம் வாங்கிட்டு போறான். இவன் ஒரு ஏழை, அன்றாடம் உழைத்து கஷ்டப்படுறான். ஒரு வருடமாக இவனை வைத்து இவன் போன்றவர்களை வைத்து நான் சம்பாதித்து அவர்களையெல்லாம் மறந்து விட்டு வேறொரு சாராருக்கு கொண்டு போய் கொடுப்பது என்பது எந்த வகையில் நியாயமாகும்? எவர்களை கொண்டு நமது வியாபாரம் ஓவென உயர்ந்து நிற்கிறதோ அந்த ஏழைகள் தான் முதன்மைப்படுத்தப்பட வேண்டியவர்கள். அந்த வகையில் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஒழுக்கத்தையும் விதிமுறையும் சொல்லிக் கொடுத்தார்கள். யமன் நாட்டு மக்களின் செல்வந்தர்களிலிருந்து எடுக்கப்பட்டு யமன் நாட்டு மக்களின் ஏழைகளுக்கு கொடுக்கப்படக்கூடிய ஒரு ஜகாத் அவர்களுக்கு இருப்பதாக சொல்லுங்கள் என்று சொல்லி அனுப்பினார்கள். எனவே இதெல்லாம் வியாபாரத்தோடு அடிக்கடி சம்பந்தப்படக்கூடிய பிரச்சனைகளும் சட்ட தெளிவுகளுமாக இருக்கின்றன. இவற்றையும் கவனத்தில் கொள்ளுங்கள். ஒரு வகையான வியாபார முறை இருக்கு, ரியல் எஸ்டேட். ரியல் எஸ்டேட் தெரியும் தானே, அவங்க என்ன செய்வாங்க, கட்டிடங்கள், வீடுகள், கடைகள், காம்ப்ளெக்ஸ் எல்லாம் வாங்குவாங்க, வாங்கி விற்பார்கள். இவருடைய வியாபார பொருளே எதுதான், அந்த கட்டிடங்கள் தான். இந்த பொருட்களுக்கு ஜகாத் இருக்குது. எப்படி நாங்க தேங்காய் மாங்காய்க்கு எங்க கடையில எந்த குரோசரி கடை தேங்காய் இருக்கும், மாங்காய் இருக்கும், பருப்பு இருக்கும், சீனி இருக்கும், என்ன எல்லாத்துக்கும் நான் பார்க்கறது போல அவருடைய வியாபார சரக்கு அது இந்த கட்டிடங்கள். அவர் ரியல் எஸ்டேட்டாக அவர் செய்கிறார் என்றால் வருடம் எப்பொழுது ஆரம்பித்து எப்போ முடியுதோ அவற்றுக்கு அவர் கட்டாயம் ஜகாத் கொடுத்தே ஆக வேண்டும். அந்த வியாபாரம் அவருக்கு வியாபாரமாகவே இருக்கும், ஜகாத்தும் வரும். சரியா? ஆனால் இப்படியும் ஒன்று இருக்குது, நான் வியாபார நோக்கத்தோடு வாங்க இல்லை, சும்மா வாங்கி போட்டேன் இருந்துட்டு போட்டும் என்று அதுக்கு கட்டாயம் ஜகாத் இல்லை. வாங்கி போட்டேன், இப்போ ஒரு யோசனை வந்திருக்கு விற்போம், இந்த யோசனை வந்து அறிவித்து ஒரு வருஷம் ஆகிட்டது, இதுக்கும் ஜகாத் இல்லை என்றால் வியாபார பொருளாக நான் அதனை ஆரம்பத்தில் ஆக்கிக்கொள்ள இல்லை, இப்ப விற்க போட்டிருக்கிறேன். அப்படி இருக்குமே, ஒரு வருஷம் 2 வருஷம் ஆச்சு வித்துக் கொள்ள இல்லை, இடையில வந்த எண்ணம் ஆனால் ஒரு வியாபார பொருளாக அவர் நினைத்து வைத்துக் கொள்ள வேற நேரத்து வாகனம் கடன் என்பது தனக்காக தன்னுடைய செலவினத்திற்கு உட்பட்டவர்கள் இருப்பாங்க, சகோதரிகள், பெற்றோர்கள், பிள்ளைகள், மனைவிகள், இவங்களுடைய தேவைகளுக்காக வேண்டி ஒருவர் கடன் பட்டார். அதை அடைத்துக் கொள்வதற்கு வழி இல்லாமல் இருக்கிறார். இவருடைய கடன் எவ்வளவோ அதை அடைத்துக் கொள்வதற்கு உதவி செய்யலாம், அது திருமணமும் அடங்கும். ஆனால் திருமணத்தையும் கொஞ்சம் பார்த்துக் கொள்ள வேண்டும். திருமணத்தின் அந்தஸ்தும் படித்தரமும் எப்படி இருந்ததையும் பார்த்துக் கொள்ள முக்கியம். அப்படித்தான் ஒருவர் அறிவில்லாமல் ஆடம்பரமான திருமணம் ஒன்று செய்திருச்சார், அவர்களை பத்தி விளக்கம் இல்லை. அல்லாஹுவை நம்மை மன்னிக்கிறான் தானே, அவரையும் என்ன செய்யறது, நாங்கள் செத்து அவரை அதன் மூலமாகவாவது அவருக்கு அறிவு தெளிவு கொடுத்து நீ செய்திருக்கப்படாது, செய்திருச்சாய் இருந்தாலும் உன்னை மீட்டி எடுக்கணும் என்று சொல்லி அவருக்கு அது உதவுறது தப்பு இல்லை. முதலாவது கேள்வி, இது சொந்த வாகனங்கள் சிலரிடத்தில் இருக்கும், சொந்த பாவனை, சொந்த பாவனைக்குரிய வாகனங்களுக்கு அது எந்த ரகத்தில் இருந்தாலும் ஜகாத் இல்லை, அவருடைய வேலைக்காக இருப்பது. நபி அவர்கள் சொன்னார்கள், வேலைக்குரியவற்றில் ஜகாத் இல்லை. அவருடைய சொந்த பாவனை அவருடைய வேலைக்குரிய குடும்ப பாவனைக்கு இருக்கும், ஜகாத் இல்லை. அதே போல வியாபாரத்துக்கு சரக்குகள் ஏற்றி இறக்குவதற்காக வேண்டி சில பேர் நிச்சயமான பஸ் போக்குவரத்து கொடுத்திருப்பாங்க, அவரோட சொந்த பஸ் போக்குவரத்து இருக்கு, இதெல்லாம் வியாபார சரக்குகளோ இவற்றுக்கு ஜகாத் இல்லை. பிக்ஸ்ட் அசெட் என்று சொல்லுவோமே, அதாவது தமிழ் என்ன சொல்றது, நிலையான சொத்துக்கள், நிலையான சொத்துக்கள் இவை என்ன, இவருடைய பாவனைக்குரியது. அதே போல இவருடைய வியாபாரத்துக்கு உதவியாக வைத்திருக்கக்கூடிய வாகனங்கள், இவை வியாபார பொருள் அல்ல. இவை எவை போல என்றால், கடையில ஷோகேஸ் இருக்கும், ஃபிட்டிங்ஸ் இருக்கும், ஃபிட்டிங்ஸ் எல்லாம் நாங்க என்ன செய்யறது இல்லை, பார்க்கறது இல்லை, பெருமதி பார்க்கறது இல்லை. எதை எதை விக்கிரத்துக்கு வச்சிருக்கிறோமோ வியாபார சரக்கோ அதுக்குத்தான் பார்ப்போம், விளங்குதா என்னது. அப்ப அதே போலத்தான் வியாபாரத்துக்கு உதவியாக சுமப்பதற்கு உதவியாக வைத்துள்ள எங்களுடைய தொழிலாளிகளை அவர்களுடைய வேலைத்தளத்திலிருந்து வீட்டுக்கு கொண்டு போய் விட்டு அடுத்த நாள் வேலைத்தளத்துக்கு கொண்டு வருவதற்காக பயன்படுத்தக்கூடிய வாகனங்கள், பஸ் இருக்கலாம், வரி இருக்கலாம், இவை எதுக்குமே ஜகாத் இல்லை. இவையெல்லாம் மனிதனுடைய ஊழியத்துக்காக வைக்கப்பட்டவை, இவற்றை கொண்டு அவற்றுக்கு ஜகாத் இல்லை என்று வலைச அலல் அவாமில் இசை என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். வேற என்ன இருக்கு, எல்லாமே பாவனைக்குரியது தான். அதாவது என்றால் எங்களுடைய எல்லா வீட்டிலையும் உள்ளதுதான், நிறைய தங்கம் இருக்கும், ஆனா எல்லாமே ஏக காலத்தில் அள்ளி போட்டுக் கொண்டு இருக்க மாட்டாங்களே. அடுத்து ஃபங்க்ஷன், பொதுவாக எங்களுடைய வீடு வீடுகளில் அமைப்புன்னா ஏதாவது ஒரு கல்யாணம் காட்சி வந்தால் தான் நகையை அள்ளி போடுவாங்க, இல்லை என்றால் அது எங்க இருக்கும், எனக்கு உங்களுக்கும் தெரியாத ஒரு இடத்துல பொட்டுக்கிட்டே இருக்கும். கல்யாணம் காட்சி வந்தால் தான் அந்த நகையை அள்ளி போடுறதும், அது எவ்வளவு இருந்தாலும் பிரச்சனை இல்லை. பாவிக்கிறாவா நோனா அவளுடைய பிரச்சனை ஜகாத் இல்லை, பாவனைக்குரியது. ஹல்யும் முபா, ஆகுமான பாவனைக்குரிய தங்கம் அல்லது வெள்ளி என்றால், ஆபரணம் என்றால், அதுக்கு வந்து ஜகாத் இல்லை. அது ஆறு மாசத்துக்கு ஒரு காதை போட்டுட்டு காட்டி வச்சாலும் பிரச்சனை இல்லை. இருங்க இருந்துக்க, தங்கத்தினுடைய பெருமதியை பார்ப்பீங்க, கிட்டத்தட்ட 5.5 லட்சம் ரூபாய்க்கு நீங்க பார்த்தாலும் கூட வெள்ளி தங்கத்துக்கு 10 லட்சம் ரூபாய் கட்டாயம் நிசாபுள்ள பணம் உண்டு, 25,000 ரூபாய் கட்டாயம் 10 லட்சம் ரூபாய்க்குரிய கொடுத்தாங்க. தங்கத்துக்கு கணக்கு பார்க்கறது நிசாபு அடைவதற்காக வேண்டி, தங்கத்துக்கு கணக்கு பார்த்தா நிசாப் உங்களிடத்துல தாராளமா இருக்குது. நிசாப் என்றா உங்களோட பணத்துல குறைந்தபட்சம் இருக்க வேண்டிய அளவு, உங்களோட பணம் வந்து 10 லட்சம் ரூபாய்க்கு தான் வந்திருக்குது. உதாரணமா நீங்க இது கொழும்புக்கு பஸ் போட்டிக்கிறீங்க, இப்ப நீங்க ஒரு கடை ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு சொந்த கடை, அந்த கடை பெறுமதி 75 லட்சம் வச்சுக்கோங்க. அன்னைக்கு வியாபாரத்துக்கு அந்த கடையைத்தான் உதவியா வச்சிருக்கிறீங்க. வியாபாரம் அந்த கட்டிடத்துக்கு செய்றீங்க, அந்த கடைக்கு நீங்க பார்க்க மாட்டீங்க. அதே போல அந்த பஸ்ஸுக்கு நீங்க பார்க்க தேவை. சம்பளத்தில் உள்ளவங்களுக்கு வந்து சம்பளத்துக்குன்னு ஜகாத் வந்து இல்லை, மாதாந்தம் வாராந்தம் எடுப்பாங்க அவங்களுக்கு இல்லை. என்றால் ஜகாத் வாஜிபாகுவதற்கு முதலாவது நிபந்தனை ஒரு வருட காலம் அவர கையில் அது அவர சொந்த ஓனர்ஷிப்ல இருந்திருக்கும். இவர் எடுத்த உடனே வாஜிபாக மாட்டார். அவர் ஏதும் தேவைகள் போக அவர் சேமித்து வைத்திருக்கிறார். ஒரு வருட காலம் அப்படி இருக்குது என்றால் ஒரு வருட காலம் இருந்த பணத்துக்கு ஜகாத் கிடை வரும். ஒவ்வொரு தடவையும் எடுக்கும் போது அவருக்கு ஜகாத் இல்லை. என்றால் முதல் நிபந்தனைகள்ல ஒன்றுதான் ஒரு வருடம் பூர்த்தியாக இருக்கும். மத்திரலாம் மத்திரலாம் என்பது பாவனை சங்கத்தில மொத்தமாக மத்திடுவதல்ல. சில பேர் அப்படி நினைச்சு கொண்டிருக்கிறான், மொத்தமாக மத்திடுவதல்ல. இஸ்ராப் என்று ஒன்று சொல்லப்பட்டிருக்கிறது, விரயம். இந்த ஊர்ல காப்பு தங்கத்துல 10 பவுண்ட் தான் எல்லோரும் போடுவாங்க ஆகக்கூடினது என்று வச்சுக்கோங்க. கலை வழியில காப்பு போடுறது ஆகக்கூடினது எத்தனை பவுண்ட்ல? 10 பவுண்ட். சரிதானே? ஆகக்கூடினது. ஒரு மனுஷன் என்ன செய்யறா? அவ 12-13 பவுண்ட் போட்டிருக்கிறார். இப்ப இந்த ஊர்ல அது என்ன? இஸ்ராப். இஸ்ராப் அடைஞ்சிட்டானே விரயம். இந்த பெண்ணுக்கு தான் நபி அவங்க சொன்னாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதனுடைய ஜகாத்தை நிறைவேற்றுகிறாயா இல்ல? அப்ப அல்லாஹ் நரக நெருப்பினால் காப்புகள் அணிவிக்கப்படுவதை நீ விரும்புகிறாயா என்று கேட்டாங்களே. இது வந்து இஸ்ராபன், ஒரு ஊரினுடைய வளம் ஒன்று இருக்குது, அதற்கு மேலதிகமான அளவுக்கு அள்ளி போட்டிருக்க. மொத்த தங்கத்திலே இல்ல, காப்புண்ட காப்பு, காதுக்குண்ட காதுக்கு, தவடில தவடி, நெக்லஸ் நெக்லஸ். ஏதோ ஜலைவெளில நெக்லஸ் வந்து ஆகக்கூடினா 15 பவுண்ட் தான் போடுவாங்க, அதுக்கு மேல யாரும் போடுற இல்ல. ஒரு பெண் 20 பவுண்ட் போட்டிருக்கிறார். இப்ப இந்த குறித்த பெண் போட்டிருக்கக்கூடிய நெக்லஸ் இருக்குது, இதுல சரப்பு இருக்குது. என்ன இருக்குது? சரப்பு. சரப்புனா நபிரையும் இருக்கு. இவ இந்த மாலைக்கு ஜகாத் கொடுக்கும். விளங்குற வரையறை சரப்பினுடைய வரையறை இருக்கான். மாலைக்கு முழுக்க கொடுக்கணும், ஆனா நிசாபும் அதை இருக்கணும். நிசாப் இல்லாம இஸ்லாமன்னு வராது. முழுக்கம் முழுக்கம் அந்த மாலைக்கு, ஏன்னா மாலை பூராகவுமே இஸ்ராப். அந்த 20 பவுனுக்குமே என்ன செய்வாவா? எத்தனை கிரம் பார்ப்போம். மாலை அது அடை, அது அப்படியே இஸ்ரா. நபி அவங்க பிரிச்சு கேட்கல. அந்த சங்கத்து அந்த காப்புக்கான ஜகாத்தை நிறைவேற்றுகிறாயா என்று தான் கேட்டாங்க. மாலைக்கு பூரா பார்க்கிறாங்க. ஒவ்வொரு ஆபரணத்தையும் தனித்தனியாக பாருங்க. எங்களுக்கு ஒரு பழக்கமைக்கு முதல்ல அவர்கிட்ட எல்லா ஆபரணத்தையும் சேர்க்கிறாங்க, அப்படி அல்ல. தனித்தனியாக பாருங்க, தனித்தனியாக பாருங்க. பகைகள் மிக தெளிவாக
இருக்கிறாங்க.
கடனுக்கும் களவுக்கும் ஜகாத்துக்கும் சம்பந்தம் இல்லை. களவு போனது அதுக்கான காரணங்கள் வேற எதுவோ, களவு போனது போனது இல்லாம தானே ஜகாத் பாப்பாரிப்போம். 1 கோடி ரூபா இருந்துச்சு பொருள் எல்லாம் பார்க்கும் போது 5 நாளைக்கு முன்னால 1 மில்லியன் போயிட்டு இப்ப 9 மில்லியன் பெறுவது இருக்கும். இவர் ஜகாத் வாஜிபாக அன்றைக்கு 9 மில்லியனுக்கு தான் சிவா அதை கழிக்க மாட்டார். உங்களோட வியாபாரத்தில் எந்த அன்பு ஜகாத் உங்களுக்கு கணக்கு பார்க்க வேண்டி வருவதோ அதுல இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் பாருங்க. முதல் வேறாக இலாகம் வேறையாக என்றெல்லாம் பிரிக்க தேவையில்லை. ஏதோ இலாகத்துக்கும் கொடுத்துத்தான் ஆகணும், நாங்கள் ஆரம்பத்தில் போட்ட முதலுக்கு கொடுத்துட்டான். எனவே பிரிக்காம என்னென்ன ஸ்டாக்ல இருக்குதோ, என்ன கேஷ் இருக்குதோ, எல்லாவற்றையும் மொத்தமாக பாருங்க. அதான் உங்க கேபிட்டல் இல்லையா? நேற்றுள்ளதையும் பார்க்கவானாம். இன்றைக்கு உதாரணத்துக்கு செந்த ரமோபா இன்றைக்கு 20 நோம்பு, அத சந்தேகமா? செந்த ரமபான் 20 நான் வியாபாரம் ஒன்று ஆரம்பிச்சால் நேற்று 19 ரமபானோட என்ன வாய்ப்பு? இன்றைக்கு நான் கணக்கு பார்ப்போம். நேற்று இருந்த நிலையையும் பார்க்க வேண்டாம் வியாபாரத்தில், நாளைக்கு இருக்க போற நிலையையும் பார்க்கலாம். என்ற கையில இன்றைக்கு இருக்குது மொத்தம் 9 லட்சம், நேற்று எனக்கு இருந்தது 11 லட்சம் வைங்க, இன்றைக்கு எனக்கு 9 லட்சம் இருக்குது. இன்றைக்கு ஒரு செக் இருக்கு, நாளைக்கு கொடுக்கணும், கொடுத்தா அது இன்னும் என்னவாகும்? குறையும். நேற்றைய நிலையையும் பார்க்க வேண்டாம், நாளைய நிலையையும் பார்க்க வேண்டாம், இன்றைக்கு நிலையும் அதை பாருங்க. சில வேளை நேற்று நிசாப் இருந்தது, இன்றைக்கு நிசாப் இல்லாம போயிட்டு வைங்க. நேற்று 1.5 லட்சம் இருந்தது வெள்ளியின் படி பார்த்தா அது நிசாப் இருக்கும், பெருமதி பார்த்தா. இன்றைக்கு 60,000 ரூபாய்க்கு வந்துட்டேன், ஆனா இன்றைக்கு நான் ஜகாத் பார்க்கிறேன். நேற்று ஜக்காத் கொடுக்க வேண்டிய நிலையில் இருந்தேன், ஆனா எனக்கு வருதம் இல்லை. இன்றைக்கு எனக்கு வருதம், ஆனா நான் ஜக்காத் கொடுக்க நிலையில் இல்லை. இன்றைக்கு நான் இந்த வருதம் ஜக்காத் கொடுக்க தேவை இல்லை. நாளை நல்ல நிலைக்கு மாறலாம், நல்ல நிலையில நான் ஜக்காத் கொடுக்கிற நிலைக்கு நாளையே வரலாம். நேற்றைய நிலையும் வேண்டாம், நாளைய நிலையும் வேண்டாம், இன்றைய நிலை வியாபாரத்துக்கு மட்டும் உள்ளது. எப்படியோ அப்படி முடிவு செய்யும்.
40 லட்சம் போட்டு வியாபாரம் பண்றாங்க,
ஒரு
மாசத்துக்கு
இது அவங்களோட பேங்க் தெளிவுக்காக கேட்கறது. அவங்க அவங்களுக்கு அவங்களோட பேங்க்ல போட்டிக்கிறது வியாபாரத்துக்குரிய சல்லியா?
வியாபாரத்துல
வந்து வியாபாரத்திலிருந்து வேறாகி போயிட்டுது அவருதானே, அப்ப அது அவருக்குரிய வேற பணம். ஒன்று நல்ல வேலை, நான் வித்ரோவல் செய்யலாமே கடையில இருந்து, வித்ரோவல் தானே ப்ராஃபிட்டாக நான் எடுக்கிறேன். ப்ராஃபிட் எடுத்துட்டேன்னு சொன்னா அது வியாபாரத்துக்குரியது அல்ல, வேறு யாருக்கு? வியாபாரத்துக்குள்ளேயே அதை திருப்பி திருப்பி சுழட்டுவதாக இருந்தால் வியாபாரத்தோடு பார்க்கணும். ஒன்றிருக்கிறது 4 சகோதரர்கள் மாதாந்தம் 25,000 25,000 ஒவ்வொருத்தரும் ட்ரோ பண்ணி கொண்டு வச்சிருக்கிறான். மாதாந்தம் அவர் எடுத்தெடுத்து இருந்தால் அது அவர் திருப்பி கடைக்கு கொண்டு போவதற்கு வருவதற்குரிய ஏற்பாடு இல்லை, அவருக்கு ப்ராஃபிட்டாக கொடுத்து முடிஞ்சிருச்சு, வருட முடிவில் கணக்கு பார்ப்பாங்க. என்று இருந்தா இது திருப்பி கொண்டு வந்து நஷ்டம் வந்தா கொண்டு வந்து தாரது, திருப்பி கொண்டு போறது, இப்படியான ஒரு ஏற்பாட்டின் கீழே பிரிச்சு பிரிச்சு எடுத்து இருந்தா வியாபாரத்துக்குரிய பணம் அது. இல்ல கொடுத்துட்டால் இதுக்கு பிறகு அந்த வியாபாரத்துக்கும் அந்த பணத்துக்கும் சம்பந்தம் இல்லாத ப்ராஃபிட் இருக்குமே, அதாவது முடிஞ்சது, கொடுத்து முடிஞ்சது, அவர்களிடத்துல வியாபாரத்துல தள்ளி குறைஞ்சிட்டு அந்த ப்ராஃபிட்ல கொஞ்சம் கொண்டு வந்துட்டா என்று கேட்க மாட்டாத ஒரு ப்ராஃபிட் செக்ரிகேட்டர் பேசிருச்சு சொன்னா அது வியாபாரத்துக்குரிய பணம் அல்ல. வித்தியாசமா
நினைத்தேன்.
நாளுக்கு முந்தி கேட்டா
கொடுக்கறாங்க.
நல்ல கேள்வி. தஜீலு ஜகாத் சொல்றது, ஜகாத்தை ஒருவர் அவருடைய வருடம் பூர்த்தியாகக்கூடிய நாளுக்கு முன் முன்கூட்டி கொடுத்துருது ஜகாத்து. அட்வான்ஸ் கொடுக்கலாம், ஜகாத்து அட்வான்ஸா கொடுக்கலாம். ஆனால் அது நிறைவேறுவதற்கு மூன்று நிபந்தனைகள் இருக்கும். ஒன்று, ஒன்று வருடம் பூர்த்தியாகிற அன்று இவர் ஜகாத் கொடுக்கும் நிலையில் இருக்கும். நான் ஒரு மாசத்துக்கு முந்தைய கொடுத்தேன், இன்றைக்கு எனக்கு நிசாபே இல்லை கொடுக்கிறதுக்கு, இறங்குதான் ஒரு நிபந்தனை. இரண்டாவது நிபந்தனை, ஜகாத் பெற்றவர் இருக்கிறாரு, அவர் இன்றைக்கு நான் ஜகாத் எனக்கு வாஜிபாகிற அன்று அதை பெறக்கூடிய அருகதை உள்ளவரா இருக்கும். ஒரு மாதத்துக்கு முன்னுக்கா ஜக்காத் பெறக்கூடிய பக்கீரோ மிஸ்கீனா இருந்திருக்கலாம். சந்தர்ப்பம் அல்ல நல்ல நிலையை கொடுத்தான், எந்த ஜக்காத்தை நான் கொடுத்தேனோ அதற்குரிய வாஜிப் இன்றைக்கு வருவதென்றால் அவரை பார்த்தா எப்படி இருக்கிறார்? ஜக்காத் எடுக்கக்கூடிய எந்த கூட்டத்திலையும் அவர் இல்லை. இப்ப அவருக்கு கொடுத்த ஜக்காத் சரி வராது. மூன்றாவது, நான் ஜக்காத்தை கொடுத்து முற்படுத்தி கொடுத்த திகதிக்கும் ஜக்காத்தை வாஜிபாகிற திகதிக்கும் இடையில நாம் தொடர்ந்து ஜகாத் கொடுக்கும் நிலையிலேயே இருந்து கொண்டிருந்திருக்கும். இந்த மூன்று நிபந்தனைகளையும் இருந்தால்தான் அது செல்லுபடியாகும். இல்லை என்றால் முற்படுத்தி கொடுக்கும் போது இங்க பாருங்க, இதுனா என்ற ஜக்காத்தை முற்படுத்திட்டாரன் ஜக்காத் வாஜிபாக இருக்கினாவது அன்றைக்கு நீங்க ஜக்காத் பெறும் நிலையில அந்த அன்றைக்கு இருந்தால்தான் இது உங்களுக்கு ஜக்காத்தாக சேரும், எனக்கு ஜக்காத்து நிறைவேறும். இல்லை என்றிருந்தால் நீங்க நல்ல நிலைக்கு மாறினா இதை என்ன செய்யணும் எனக்கு, அல்லது இதை பெருமதி நீங்க எனக்கு தந்துடுவோம்னு சொல்லி கொடுக்கணும். இதெல்லாம் ரொம்ப தூரம் இல்லையா கொடுத்த கேட்கிற மாதிரி பிரச்சனை. இந்த நிபந்தனைகளை எல்லாம் நிறைவேற்றி முடிக்கிறது சிரம சாத்தியம். அதை விட கொடுப்பதாக இருந்தால் நாங்க எதிரேந்து கொடுத்து முடிச்சது சதக்கா, இல்லை என்றால் பொறுத்துக்கோங்க இதுவரைக்கும் இத்தனாம் தேதி வரைக்கும் பொறுத்துக்கோங்க. இந்த மூன்று நிபந்தனைகளையும் சாத்தியப்படுத்துறது இருக்கிறேன் சிரம சாத்தியம். கொடுத்து போட்டு கேட்கிற மாதிரி பிரச்சனை, அவர் தரக்கூடிய நிலையில் இருப்பார் இல்லாமல் இருப்பார்.
வியாபாரம் செய்ய முடியாது, கையில 10 லட்சம் வைக்கிறார், அது ஒரு இஸ்லாமிய வங்கியில போட்டு வார ப்ராஃபிட்ல சாப்பிடுவோம்.
அவரோட பணம் இருக்கிறேன், பணம் வந்து இஸ்லாமிய வங்கியில இருந்தா வியாபாரத்தில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கு, அதனாலதான் என்ன வருது அவனுக்கு ப்ராஃபிட் வருது, லாபம் வரக்கூடிய வியாபாரத்தில் ஈடுபட்டப்படுத்தப்பட்டிருக்குது. எனவே வியாபாரத்துக்குரிய ஜகாத் அவனுக்கு வரும், வியாபாரத்துக்குரிய ஜகாத் அவனுக்கு.
25,000
அது செய்ய வழியில்லை, ஜகாத்துடைய பகுதி போகத்தான் செய்யும். அதனாலதான் வியாபாரத்தில் ஈடுபடுத்தும் போது அதையும் என்ன செய்யும் பார்த்துக்கலாம், எப்படி ஈடுபடுத்துறீங்க. அது சும்மா வச்சிருந்தாலும் என்ன வரும் ஜகாத் வரத்தான் செய்யும். அதை விட பெட்டர் என்ன வியாபாரத்தில் கொண்டு போய் கொடுக்கணும். கேஸ் சென்ற வருடம் கொடுத்ததுக்காக வேண்டி இந்த வருடம் கொடுக்காமல் இருக்கிறது இல்லை. 10 லட்சத்துக்கு கொடுத்தோம், அந்த 10 லட்சத்துக்கும் சேர்த்து இந்த வருஷம் என்ன வந்திருக்கு, ஒரு வருடம் வந்திருக்கிறேன், அந்த 10 லட்சத்துக்கும் கொடுக்கோம் வேணும். 15 லட்சமா இருக்கிறதுனால 15 லட்சத்துக்கும் கொடுத்தா வேணும். அதனாலதான் அனாதைகளின் விஷயத்துல உமர் ரபியல்லாஹு சொன்னாங்களே, இத்தஜிருபி அம்பாலில் எத்தாமா இல்லாத குல்ஹஸ் ஜகாத், அனாதை மோத்தா போன ஒருவருடைய சொத்து அவரிடத்தில் இருக்குது, வாப்பாட சொத்து இருக்குது. இப்ப இந்த புள்ளைய பராமரிக்கிறதுக்கு சொத்தை பராமரிக்கிறதுக்கு ஒருவருடைய கையில அந்த பணம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, பணம் இருக்கு. இந்த புள்ள வாப்ப மோத்தாகும் போது 3 வயசு, 15 வயது பாலி பருவ வயது ஆகு 16 வயது ஆகும் வரைக்கும் ஒவ்வொரு வருடமும் இந்த புள்ளட சொத்துல ஜகாத் கொடுத்து கொடுத்திருந்தா என்ன நடக்கும், பணத்துல ஜகாத் கொடுத்தா நியாயமா குறைஞ்சிருந்தானே விளங்குதா என்ன? அதுதான் உமர் ரதியல்லாஹு சொன்னாங்க, அனாதைகளின் செல்வங்களின் பணங்களில் நீங்கள் வியாபாரம் செய்யுங்கள், ஜகாத் அதனை சாப்பிடாது என்றார்கள். வியாபாரத்தில் என்ன வந்து கொண்டிருக்கு அல்லாஹ் உதவியால் என்ன வரும், பல்வி பெருகும் இல்லையா, இப்ப வியாபாரத்துக்குரிய ஜகாத் போகும். அதோ ஒரு முதலீடு செய்யாம சும்மா வைத்திருந்தா இன்னொரு 13 வருஷம் அந்த புல்ல வளர்ந்து வரும் போது நியாயமான பகுதி அந்த பணத்திலிருந்து குறைஞ்சு போயிட்டு. இதுதான் உமர் ரதியல்லாஹு சொன்னார். இதன்படி என்ன அர்த்தம்? ஒரே பணம் ஒவ்வொரு வருடமும் வரும்போது ஜகாத் கொடுத்துக் கொண்டுதான் இருக்கும். ஒரு இபாதத்துக்காக நாங்க பதிய இல்லை. அதாவது இதன் மூலமாக நன்மைகள் ஏற்பட்டது. அதாவது கொஞ்சம் நான் ஆழமாக விலகப்படுத்துறேன். அதாவது ஜகாத்த கூட்டாகவோ தனியாகவோ கொடுத்து ஒரு மனிதனை பொருளாதார ரீதியாக மேம்படுத்தி விட்டுறது என்பது ஜகாத்துடைய அசல் தன்மையில் இல்லை. ஏனென்றால் ஜகாத்தை நீங்க கொடுக்கும் போது அதை பெறுபவர் ஒரு முதலீட்டை ஈடுபடுத்தி அவர் ஒரு சொந்தக்கால நிற்கக்கூடியவராக ஆகணும் என்று நீங்க கொடுத்தால் அந்த பணம் அவருக்கு அவருடைய பணம் அல்ல, சும்மா கிடைச்ச பணம். அதுல அவருக்கு என்ன இருக்காது? ஒரு அக்கறை அவ்வளவு இருக்காது. பசி வந்தா வீட்டுக்கு தேவண்டா அடுத்துருவார். அதுல இன்னும் 4 பேரை செய்வார். ஒரு மாதம் முடிவுல அந்த பணமும் ஆளும் எங்கென்று இல்லாம இருப்பான். ஏன்னா சும்மா கிடைச்சது அவருக்கு. நான் ஏற்கனவே சொன்ன அந்த சம்பவத்து மீது நல்லா விளங்குவோம். அந்த அன்சாரி மனிதர் வந்து கேட்ட நேரத்தில் ஏதாவது கொடுங்கன்று யாசகம் பெறும் முழு நிலையிலே அவர் இருந்தார். வீட்டில் ஒண்ணுமே இல்லையாண்டு கேட்டதுக்கு நான் விரித்தும் அணிந்தும் கொள்ளக்கூடிய ஒரு ஆடையும் நாங்கள் அருந்தக்கூடிய ஒரு பாத்திரம் தான் இருக்கின்றார். சதுர இருக்கு என்று சொல்ல இல்லை, மேசை இருக்கு என்று சொல்ல இல்லை, கட்டில் இருக்கு என்று சொல்ல இல்லை. அப்ப இவருடைய வறுமையை பாருங்க. இதற்கேற்ற ரசூ சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை வீட்டுல இருந்து கொண்டு வாப்பாண்டான். என்னுடைய அக்கல் புத்தி என்ன சொல்லும்? என்னுடைய அக்கல் என்ன சொல்லும்? இது என்ன ஒண்ணும் இல்ல, வீட்டுல உள்ளதே ரெண்டு பாத்திரம், ஒரு பாத்திரமும் ஒரு ஆடையும், அதை கொண்டு வாங்க. கொண்டு வந்தா நபி அவங்க அதை விற்கிறாங்க. விட்டு போட்டு ரெண்டு கிரகத்தை எடுத்து சொன்னாங்க. ஒரு கிரகத்தை கொண்டு போய் வீட்டுக்கு சாமான் வாங்கி கொடுங்க, இன்னொரு கிரகத்துக்கு எனக்கு ஒரு கோடாரி வாங்கிட்டு வாங்க. போனவர் அதே வேலையை செஞ்சார். கோடாரியை வாங்கி கொண்டு நபி அவர்களிடத்துல வந்த உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க? தந்த கையால் அதுக்கு புடி போட்டாங்க. கொடுத்து சொன்னாங்க, லா என்ன செய்ய, நீங்க விறகு சேகரிக்கணும், விற்கணும், 15 நாட்களுக்கு நான் உங்களை காணக்கூடாது. போனார், விறகு சேகரித்தார், விற்றார். 10 திருஹங்கள் வெள்ளி நாணயங்களை சம்பாதித்து அவற்றில் சிலரை கொண்டு உடைகளும் சிலரை கொண்டு உணவும் வாங்கிய நிலையில நபி அவர்களிடத்தில் வந்தார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்பதான் சொன்னாங்க, யாசகம் மறுமையில முகத்தில புள்ளி ஒன்றாக வருவதை விட இது சிறந்தது. சொல்லி போட்டு 3 சாராருக்கு மட்டும்தான் யாசகம் கேட்கலாம். இந்த அறிவிப்பை பார்க்கும் போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இயலாமல் இல்ல ஜகாத் என்று கொடுக்கிறது. அந்த மனுஷருக்கு சோதரிய வீட்டில் ஈக்கிற சாமானையும் விட்டு போட்டு வாங்கி கொண்டு வாங்க சொன்னது நபி அவங்களுக்கு இயலாமல் இல்லை, யார்த்தையாவது ஒருத்தர் சேர்ந்து ஜகாத்தை கொடுங்கன்றது, யார்த்தையா ஒருவருக்கு ஒரு ஹதியா கொடுங்க ஒரு கோடாரி வாங்கி கொடுக்கறதுக்கு, யாருமாவது சொல்லி சஹாபிகாரத்தில் சபையில் இருக்கிறவங்களுக்கு யார்த்தையாவது என்ன செய்யும் ரெண்டு கிரகத்தை கொண்டு கொடுங்கன்னு சொல்றதுக்கு நபி அவங்களுக்கு இயலாமல் இல்லை. நபி அவர்கள் பார்க்கிறார்கள் ஜகாத்தாலேயோ சதக்காவாலேயோ இவருக்கு கொடுத்தால் அவருக்கு முதலீட்டுக்கு கொடுக்கும் இந்த திட்டத்துக்கு அவர்கள் அதுக்கு ஒரு கருத்து இருக்காது. இப்படி செஞ்சு கொடுத்தா வீட்டில் உள்ள நகையை விட்டு போட்டு கொஞ்சம் நகையை விட்டு போட்டு போட்ட சொத்து செல்வம் முதல் அப்படித்தான் நாங்கள் பேசுவோம். வீட்டில் உள்ள பாத்திரம் குடிக்கிற பாத்திரத்தை விட்டு போட்டு போட்ட முதல் நஷ்டம் போக நான் விடமாட்டேன், அக்கறையோட கரசனையோட வியாபாரத்தை செய்வேன். ரசூ சல்லாருக்கும் தந்த பங்கையும் மறுக்க இல்லை. நீ கோடரி வாங்கி கொண்டு வா, எந்த பக்கத்தில் என்ன செய்யறா உனக்கு குடி போட்டுட்டாரு. இதை பார்க்கும்போது நபி அவர்கள் முதலீடு என்பதை வேறையாக வைத்தார்கள், அதற்கு சமூகம் செய்ய வேண்டிய முறையே வேறு, அவனுடைய பங்கோடு அது நடைபெற வேண்டும். ஜகாத் என்பது அவனுடைய கடன் அடைப்பதற்கு அவனுடைய வறுமையில் அவனுக்கு ஒரு நிலையை தூக்கி விடுறதுக்கு அவனுக்கு ஜீவனோபாயத்தை போக்குறதுக்கு அவனுடைய பயண செலவு ஏற்கிறதுக்கு கொடுத்து அதன் மூலமாக அவனிடத்தில் ஒரு நல்ல நிலையை ஏற்படுத்தி விடுவது அவருடைய நோக்கம். ஆனால் அது இரண்டாவது நோக்கம், அடிப்படையான நோக்கம் அல்லாஹ் அதன் மூலம் வணங்குவது. தொழுகையை பாருங்க, நாங்கள் அறிந்து அறியாமல தொழுகையின் மூலமாக உடற்பயிற்சி இருக்கு, இருக்குதா இல்லையா? துணிகிறோம் எழும்புகிறோம், உடற்பயிற்சி இருக்கு, அது நன்மை, தொழுகையில் கிடைக்கக்கூடிய நன்மை. அதற்காக வேண்டி எவரும் தொடமாட்டோம். ஜகாத்தை கூட்டாகவோ தனியாகவோ கொடுப்பதனால் வறுமையில் இருக்கிறவனுக்கு ஒரு நிவர்த்தி கிடைக்குதா இல்லையா? அதற்காக வேண்டி ஜகாத்தை நாம் கொடுக்க மாட்டோம். ஜகாத்தை கொடுப்போம் அல்லாஹ்வுக்காக, அதன் மூலமாக நன்மைகள் வரும். அந்த நன்மைகளை லோகாயத நன்மைகளை மையமாக கொண்டு, எப்படி தொழுகையில லோகாயத நன்மையாக ஒரு உடற்பயிற்சி இருக்குதோ அதை மையமாக கொண்டு சொல்ல மாட்டோமோ, அதே போல இதனை அந்த மையத்தில் வைத்து நாம் ஜகாத்தை கொடுக்க மாட்டோம். எனவே இப்படி எங்கேயாவது கூட்டு முயற்சி நடக்குதென்றால் அதனை நோக்கமாக வைத்து திட்டம் போட்டு செய்யக்கூடாது. நோக்கம் என்னவாக இருக்க வேண்டும்? ஜகாத் கடமைப்பட்ட அத்தனை பேரும் ஜகாத்தை கொடுக்க வேண்டும் என்று இருக்க வேண்டும். ரெண்டு பகுதி, ஒன்று கொடுக்கும் பகுதி, மற்றது எடுக்கும் பகுதி. ஜகாத்தை திரட்டுபவர்கள் கொடுப்பவர்களுடைய விஷயத்தில் கவனம் செலுத்துவார்கள் என்றால் அல்லாஹ் எடுப்பவர்கள் விஷயத்தில் கவனம் செலுத்துவார். ஜகாத்தை திரட்டுபவர்கள் எவரிடத்திலிருந்து எடுக்க வேண்டுமோ அவர்களிடத்திலிருந்து தூய்மையான ஒரு இபாதத்துக்கு உதவுகிறோம் என்று எடுக்க வேண்டும். மறுபக்கத்தில் இத்தனை குடும்பங்களை நாம் வாழ வைக்க வேண்டும், இத்தனை பேரை கை தூக்கி விட வேண்டும் என்று அப்படியான முழுமையான ஒரு யோசனையை மனதில் வைத்துக் கொண்டு ஒரு இபாதத்தை நிறைவேற்றுவதற்காக வேண்டி கொடுக்க வேண்டியவர்களுக்கு எடுப்பதை எல்லாம் மறந்துவிட்டு அதை ஒரு பக்கம் ஒதுக்கி வைத்துவிட்டு இந்த நோக்கத்தோடு செய்யக்கூடாது. ஆனால் தூய்மையான ஒரு இபாதத்தை நிறைவேற்றுவதற்கு நாம் உதவுகிறோம் நடுவில் நின்று என்று திரட்டுபவர்கள் உதவி செய்யாங்க என்று செய்தால் அவ்வா அதனுடைய பயணத்தையும் அநிச்சயமாக எடுப்பவர்களுக்கு நீங்கள் திட்டமிட்டுக் கொடுக்கும் போது நிச்சயமாக ஏற்படுத்துவார். தெளிவா? எங்க இருக்கு இந்த பணம்? வங்கியில், வங்கியில் இருக்குது. இந்த பணம் பிள்ளைக்கு கையில வந்துருக்கா? எடுக்கலாம். இதுவரைக்கும் சிறுவருடைய சொந்தத்தில் அந்த பணம் இருக்க இல்லை. பொதுவாக ஜகாத் வாஜிபாகறதுக்கு அது மேல் குத்தாம் அப்சலூட் ஓனர்ஷிப், அதாவது முழுமையான உரிமையோட அது அவருடைய கையில் இருக்கும். வங்கியில சிறுவருக்காக போடுறது பருவ வயது அடையும் வரைக்கும் திருப்பி இருக்க இயலுமா? ஏதாவது கேடா? அப்ப முழு ஓனர்ஷிப் அந்த பிள்ளைக்கு இருந்திருக்குதா அல்லது அந்த பிள்ளை கார்டியனுக்கு இருந்திருக்குதா? இல்ல. முழு ஓனர்ஷிப் என்ன தெரியுமா? என்னுடைய பணம் நான் நினைத்த நேரத்தில் அதனால எதுக்கு யாருக்கும் கொடுக்கலாம், நினைத்த நேரத்தில் அதனால எந்த சாமானும் வாங்கலாம். அப்படியான ஒரு நிலையில பணம் இருந்தா அது அப்சல்யூட் ஓனர்ஷிப், மில்க் டாம் என்று அரபுல சொல்லுவாங்க. அதாவது முழுமையான உரிமையோடு இருக்குது. வங்கியில சிறுவருக்காக வேண்டி போடப்பட்ட பணம் பருவ வயது அடையும் வரைக்கும் அவரால் அதை கை வைக்க இயலாது. அப்ப இதுல அப்சல்யூட் ஓனர்ஷிப் அவருக்கு இல்லை, அது பிள்ளைக்கும் இல்லை, பிள்ளையினுடைய பராமரிப்பாளர் பாதுகாவலருக்கும் இல்லை. இப்ப அந்த பணம் எப்ப கையில வருமோ அல்லது வித்ட்ரோ பண்ணக்கூடிய நிலைக்கு ஒரு வருவாரோ, வித்ட்ரோ பண்ற நிலைக்கு வந்திருக்கலாமே, வித்ட்ரோ பண்ணாமல் இருந்திருப்பார். 16 வயது அல்லது 18 வயது பூர்த்தி ஆகிட்டால் இந்த நாட்டை சட்டத்தின் இருக்கலாம். 18 வயது ஆகியும் இவர் எடுக்காமல் இருந்தால் இவருடைய சொந்தத்திற்கு அந்த பணம் இருக்கு முழு அதிகாரத்தில். சரியா? இப்ப 18 வயதான நேரத்தில் அதுல எவ்வளவு பணம் இருந்ததோ அதுல இருந்த நிசாப் இருந்தால், நிசாப் இருந்தால் இந்த 3 வருடத்துக்கும் ஒவ்வொரு வருடத்துக்கும் அவங்க செய்யணும், ஜகாத் கணக்கு பார்த்து கொடுக்கும். ஒவ்வொரு வருடத்திலையும் எந்த பாயிண்ட்ல இருந்துச்சு அது கொடுக்கும். வட்டிக்கு கணக்கு பார்க்க கூடாது. பழசு மறந்துருந்தா 18 வயது அடையும் போது அந்த அண்டைக்கு அந்த தேதியில எவ்வளவு வங்கியில் இருந்து புக் எடுத்து பார்க்க தெரியும்
தானே?
வட்டி எடுக்க கூடாது. ஏதாவது ஒரு ஆகுமான பொது வேலைக்கு செலவழிங்க, சதக்கா நீயத்தெல்லாம் வச்சிடாங்க. நீங்களும் யாரோ அனுபவிக்கவும் கூடாது, உங்களோட குடும்பத்தில் உங்களோட செலவுக்கு உட்பட்ட யாரும் அனுபவிக்கவும் கூடாது. பள்ளிவாசல்ல ஏதாவது சாதாரண சின்ன ரோடை போட்டு கொடுக்கறதுக்கு உள்ளுக்கு கொடுக்குறாங்க, வெளியில வச்சு சாப்பாடு தேவைகளுக்கு எவருக்கும் கொடுக்கணும். நல்ல வேண்டுகோள். ஆளுங்களோட அவங்களோட வழிகாட்டல் அவங்களோட தலைமைத்துவத்தில் உங்களை போன்ற இளைஞர்கள் வாலிபர்கள் ஒன்று சேர்ந்து விளங்குதா, எல்லாரும் ஒன்று சேர்ந்து பள்ளிவாசல் நிர்வாகிகள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து பஜார் கமிட்டி ஒன்று இருக்குமே, ஒன்று சேர்ந்து செய்யறது தான் இதுவும் மிகவும் சிறப்பா இருக்கும். அதனால அவங்களும் தயாரா இருப்பாங்களோ நம்ம தெரியல, அவங்கள்ட்ட கேட்டுக்கோங்க, அவங்க இன்ஷாவா முன்னு வருவாங்க. ஒரு ஊர்ல இந்த விஷயம் பணம் தானே, ஆளுங்களுடைய கையில மட்டும் தனிய போகாம பஜார்ல உள்ளவங்க மசித்ல உள்ளவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு பொது ஃபண்ட் ஒன்று இதுக்கு உருவாக்கி அதுல கட்டி எழுப்பி போறது என்றால் இதுல கணக்கு வரும், கணக்கு வளர்த்து வரும். இதுல ஆளுங்களை விட கணக்குத்துறை நிபுணத்துவம் வாய்ந்த ஒருவர் இதில் இருக்கும் அளவுக்கு அது என்ன பயனுள்ளதா இருக்கும். பஜார்ல கேட்கறதுக்கு பஜார்ல உள்ள ஒருவருக்கு உள்ள அருகதை ஒரு ஆளுமுக்கு குறைவாக தான் இருக்கும். எல்லாரும் கலந்து இருந்தா மிச்சம் பிரயோசனமா இருக்கும். ஒரு இருக்குதா? இதை எப்படித்தான் அம்பா சாபித்தா, அதாவது நிரந்தரமான நிலையான இதுக்கு ஜகாத் இல்லை. ஆனால் இவர் செய்யற வேலையை இன்னொரு பக்கத்தில் யோசிக்கணும், ஏன் இவ்வளவு வாங்குறார், நியாயமான காரணங்களும் இருக்கும், நியாயமான காரணங்களும் இருக்கும். இஸ்லாம் என்று நாங்கள் தீர்ப்பு செய்ய முடியாது. எல்லார விஷயத்திலும் வாங்கி போட்டு கூலிக்கு கொடுத்திருப்பான், பத்து ஊரை வாங்கி போட்டு பத்து ஊரையும் கூலிக்கு கொடுத்திருப்பான். அது அவரை பொறுத்து மட்டும் அது அவருடைய நிலையான சொத்து. எனவே இந்த இஸ்ராப் என்பது ஒரு சபையில வைத்து முடிவு செய்ய முடியாது. எல்லாத்திலையும் அவரவருடைய தரம், அவருடைய நிலை. இப்போ கோடிக்கணக்கில் கேஸ் யாரும் வச்சுக்கொள்ள மாட்டாங்க, அது கோடிக்கணக்கில் யாரும் கேஸ் வச்சுக்கொள்ள மாட்டாங்க. ஒரு ஏதோ ஒரு அதுக்கு மேல வரும் போது என்ன செய்வாங்கன்னா ஒரு நிலையான சொத்து தாக்குவாங்க. அது வளமை. அதை நாங்கள் இஸ்ராப் என்று சொல்லி முடிவுக்கு வர முடியாது இல்லையா. எனவே அவரவருடைய நிலையை பொறுத்துத்தான் இஸ்ராப் என்பது தீர்மானிக்கப்படும். நாங்கள் பேசியதில் உள்ளதில் குறைகள் அல்லாஹுத்தாலா மன்னிப்பானாக, தவறுகள் அல்லாஹ் நமக்கு திருப்பி தருவானாக. அவருடைய குர்ஆனையும் ஹதீஸையும் எப்படி விளங்குவோமோ அந்த அமைப்பில் நாம் விளங்குவதற்கு அல்லாஹுத்தாலா சதா நமக்கு தௌஃபிக் தருவானாக. நம்முடைய அகக்கண்களையும் புறக்கண்களையும் எப்பொழுதும் திறந்து வைப்பானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பொறுமையோடு கேட்டுக்கொண்டிருந்த உங்களுக்கு உடைய நல்ல துஆக்களும் நன்றிகளும். ஜஸாக்கல்லாஹு கைரன்.
நான்காம் அவர்களுக்கு இந்த தலைவர் ஐயா